நான் இன்றைய சத்சங்கத்தை என்னுடைய இரண்டு பேராசிரியர் சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர் கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டுக்குடியில் வான்மியரோடு நெற்றால் காசி நந்தி தேவர் நெற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவர்ணையூர் நெக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சர்வ சமாதி அடைந்தனர் உலகம் முயவே ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய நம. நான் இன்றைய சத்சங்கத்தை எனக்கு வந்த மூன்று கேள்விகள் மூலம் அதற்கு விடை காண்பதன் மூலம் நடத்துவோம் என்று இருக்கின்றேன். முதலாவது கேள்வி, நாங்கள் செய்யும் தானத்தை பற்றிய ஒரு கேள்வி. அதாவது நாங்கள் அன்னதானம் செய்கின்றோம், தானம் செய்கின்றோம், மற்ற ஆன்மாக்களுக்கு இதன் மூலம் எங்களுடைய வினைகளை அறுப்பதற்காக எங்களுடைய ஆணவமலத்தை ஒடுக்குவதற்காக இவற்றையெல்லாம் செய்கின்றோம். கேள்வி என்னவென்றால், நாங்கள் தானம் செய்ய வேண்டும் என்பதற்காக மாத்திரம் பாத்திரம் அறிந்து பொருளை போடு என்று சொன்ன வாக்கியத்திற்கேற்றபடி தேவையானவர்களுக்கு உதவி செய்து வருகின்றோம், அது உலகியல் நிலையில் சரியானது, அதில் ஒரு விதமான தவறும் இல்லை, அதுதான் முதல் படி. ஆனால் நாங்கள் கிரியா யோகத்தில் பயணித்து கொண்டிருப்பவர்கள், சைவ சித்தாந்தத்தை படிப்பவர்கள், அதற்கு மேலாகவும் பலவற்றை நாங்கள் சிந்திக்க வேண்டும் எங்களுடைய தானத்தில். அது என்னவென்றால், எங்களுடைய தானங்களை நாங்கள் செய்யும் போது ஏனோ தானோ என்பதற்காக செய்யக்கூடாது. ஏனென்றால் ஏனோ தானோ என்று செய்வது ஒரு கடமைக்காக செய்யும் தானமாக முடிந்துவிடும். அதனால் சாதகர்களாகிய உங்களுக்கு முழு பயனும் அந்த தானத்தினால் கிடைக்காது. இரண்டாவது, நீங்கள் இந்த செய்யும் தானத்தால் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்றீர்கள் என்று நினைக்கிறதும் கூடாது. ஏனென்றால் அதை நீங்கள் நினைத்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு நான் என்ற ஆணவம் தங்கி நிற்கும். ஏனென்றால் நான் உதவி செய்கின்றேன், அந்த நான் அதற்கு சேர்ந்துவிடும். ஆகவே நீங்கள் செய்யும் தானம் அந்த நானுடன் இணைக்கப்பட்டிருக்க கூடாது என்பது சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது. அதைவிட நீங்கள் தானம் செய்யும் போது நீங்கள் அதில் ஒரு எதிர்பார்ப்பும் வைத்திருக்க கூடாது. எதிர்பார்ப்பு என்று சொல்வது பலவிதமாக சொல்லலாம். உலகியலில் சொல்ல போகுமானால், நான் இந்த தானத்தை செய்கின்றேன், எனக்கு இன்னதெல்லாம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து செய்வதும் அது முழுமையான தானமாக மாட்டாது. தானம்தான் இல்லை என்பதல்ல, முழுமையான தானமாக மாட்டாது. ஆகவே கிரியா சாதகர்களே, நீங்கள் இந்த தானங்களை செய்யும்போது அது அடுத்தவருக்கு அந்த தானத்தினால் உதவி கிடைக்கின்றது, அல்லது அடுத்தவர்கள் அதை எதிர்பார்க்கின்றார்கள், அதனால் நான் தானம் செய்கின்றேன், அல்லது தானம் செய்வதால் என்னுடைய ஆன்மீக மேம்பாடாக இருக்கலாம், குடும்பத்தில் நடைபெற வேண்டிய நல்ல விடயங்களுக்காகவாக இருக்கலாம், அவற்றை எல்லாம் மனதில் நினைத்து கொண்டு செய்வது முழுமையான தானமாகாது. ஆகவே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தானம் செய்யத்தான் வேண்டும், செய்ய தொடங்கத்தான் வேண்டும். ஆனால் சிறிது சிறிதாக உங்களுடைய வெளிநோக்கையும் உள்நோக்கையும் தானத்தில் சிறிது சிறிதாக மாற்றி அமைக்க வேண்டும். அப்போதுதான் உங்களுடைய ஆன்மா பக்குவம் அடையும். அந்த தானத்தால் நீங்கள் 100% பயனும் பெறுவீர்கள் என்பது சைவ சித்தாந்தத்தில் வரையறையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதற்காக தானம் செய்யாதிருந்து விடாதீர்கள். நீங்கள் சரியான நிலையில்தான் தானம் செய்பவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் சிறிது சிறிதாக அந்த தானத்தின் சைவ சித்தாந்த அர்த்தங்களையும் யோகத்தின் அர்த்தங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இன்றைக்கு அந்த அன்பர் மூலம் வந்த கேள்விக்கு இந்த பதிலை கொணர்கின்றேன். இது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி என்று வந்த கேள்வி என்னவென்றால், நல்ல ஒரு அருமையான கேள்வி. போன உலக்கிழமையான் சத்சங்கத்தில் இருந்து உதயமான அந்த அன்பருக்குரிய கேள்வி, அந்த அன்பருக்கு உதயமான கேள்வி. அதாவது, நாங்கள் உலகியலில் சொல்லுவோம், அடித்து போட்டும் கட்டலாம், கட்டி போட்டும் அடிக்கலாம் என்று. அது உலகியல் வார்த்தை. அதே போல் அந்த அன்பரின் கேள்வி போன கிழமை சத்சங்கத்தில் இருந்து, நாங்கள் எங்களுடைய வினைகளை அறுத்துவிட்டு மெய்யை அறிவதா, அதாவது இறைவனை பாபாஜியை அறிவது சரியா, அல்லது பாபாஜியை அறிந்துவிட்டு எங்களுடைய வினையை அறுப்பது சரியா என்பது அவருடைய கேள்வி. அற்புதமான கேள்வி, சிந்திக்கப்பட வேண்டிய கேள்வி. அதற்குரிய பதில், தற்போதைய எங்களுடைய பயிற்சி நிலையில் இரண்டையும் ஒருமித்து செய்து கொண்டு போவது சாலச் சிறந்தது. ஆனால் எங்களுடைய சாஸ்திரங்களில் சொல்லப்படும் பதில், மெய்யை உணர்ந்து வினையை அறுங்கள் என்றுதான் சொல்லப்படுகின்றது. அது மணிவாசகரின் திருவாசமாக இருக்கலாம், திருக்குறளாக இருக்கலாம், சைவ சித்தாந்தமாக இருக்கலாம், பாபாஜியின் தெய்வீய குரலாக இருக்கலாம். மெய்யை உணர்ந்து வினையை அறுங்கள் என்பதுதான். ஆனால் மெய்யை உணர்ந்து வினையை அறுங்கள் என்று விட்டு, அது சரியான முறை, ஆனால் உலகியலில் நாங்கள் நினைப்பது செயல்படுவதெல்லாம் வினையை அறுத்துவிட்டு மெய்யை உணர்வோம் என்பதுதான். ஏனென்றால் எங்களுடைய பக்குவ நிலை அந்தளவுதான் இப்போது. ஆகவே நாங்கள் ரெண்டையுமே சேர்த்து சிறிது சிறிதாக செய்து அந்த சரியான முறைக்கு, மெய்யுணர்ந்து வினை அறுக்கும் முறைக்கு வரலாம் நிச்சயமாக. அதில் ஒருடமும் நாங்கள் தடம் புரற மாற்றோம். ஆனால் அதை ஏன் அப்படி செய்ய வேண்டும் என்று அந்த அன்பர் எதிர்பார்த்திருந்தால், நாங்கள் மெய்யை உணர்ந்து எங்களுடைய வினையை அகற்றி பின்னர் தான் மெய்யை உணர வேண்டும் என்று நினைத்து செயல்படுவோமாக இருந்தால், இந்த வினையை அகற்றுவதற்காகத்தான் இறைவன் எங்களை தனு கருணா புவன போகங்கள் தந்து இந்த வாழ்க்கையில் ஓட விட்டிருக்கின்றார். இதை இந்த நிலையில் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது இந்த பிராப்பிற்கு நாங்கள் வந்த பிராப்த வினையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதுவும் சரியாகத்தான் அமைகின்றது. ஆனால் இந்த பிறப்பில் நாங்கள் ஆகாமிய வினையை செய்து கொண்டிருக்கின்றோம். அது திரும்ப உங்களுக்கு சஞ்சித வினையாக மாறி மறுபிறப்புகளையும் திரும்ப திரும்ப பிராப்த வினைகளையும் அந்தந்த பிறப்பிற்கு ஊட்டிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த சுழற்சியில் நீங்கள் சென்று கொண்டிருக்கும் போது இந்த வினைகளை முடித்துத்தான் மெய்யை உணர வேண்டுமென்றால் உங்களுடைய பிறப்புகள் நீடித்து கொண்டுதான் போக சந்தர்ப்பங்கள் கூடுதலாக உண்டே தவிர உங்களுடைய வினைகளை நீங்கள் முடித்த பாடும் இல்லை, மெய்யை உணர்ந்த பாடும் இல்லை. ஆனால் அதைத்தான் நாங்கள் பக்குவம் அடையும் வரையும் அந்த முறையில்தான் செய்தலாம் என்று மனம் சொல்லும். ஆனால் அது உண்மை அல்ல. ஆகவேதான் போன கிழமை சத்சங்கத்தில் இந்த ஆராய்ச்சி அறிவை பற்றியும் அனுபவ அறிவை பற்றியும் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட விடயங்களை எடுத்து பார்த்தோம். இந்த ஆராய்ச்சி அறிவை நாங்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற படிநிலைகளில் எங்களுடைய ஆன்மீகத்தில் சென்று கொண்டிருக்கும் போதே அறிய வேண்டும் என்று அதில் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய அறிவு நிலையை எங்களுடைய நிலைகள் யோக நிலையாக இருக்கலாம், யோக பயிற்சியாக இருக்கலாம், சரியை கிரியையாக இருக்கலாம், இந்த மூன்றும் சேர்ந்த பயிற்சியாகிய தவமாக இருக்கலாம், அவற்றில் இருந்து கொண்டே நாங்கள் அந்த அறிவு நிலையை பெற வேண்டும். அதைத்தான் நீங்கள் இந்த சத்சங்கங்கள் மூலம் எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்கள். அதைத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஞான நூல்கள் மூலம் எடுக்கின்றீர்கள். ஆகவே அவை இவையுடன் சேர்ந்து ஒருமித்து பயணிக்க வேண்டிய ஒரு விடயம். அப்போதுதான் உங்களுக்கு மெய் உணரும், உண்மை தெரிய வரும். மெய் உணரும் என்றால் பாபாஜி பரம்பொருள் அவர்களுடைய மெய் நிலைகள் உங்களுக்கு புலப்படும். அது புலப்படும் போதுதான் நீங்கள் செய்யும் வினைகளை நீங்கள் மிகவும் வேகமாக வினையை செய்து அதை அறுத்து நீங்கள் பரம்பொருளின் திருவடியை அடைய முடியும். ஆகவே இந்த அன்பர் ஒரு நல்லொரு கேள்வியை விளங்கியோ விளங்காமலோ கேட்டுவிட்டார். அது மிகவும் ஆழமாக சிந்திக்கப்பட வேண்டிய விடயம். நான் கூட என்னுடைய பதிலில் உங்களுக்கு மேலோட்டமாகத்தான் அதை சொல்கின்றேனே தவிர இது இருந்து 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 மணிக்கணக்காக, நாட்கணக்காக, மாதக்கணக்காக, வருடக்கணக்காகவே சிந்திக்கலாம். ஆகவே இந்த அந்த உணர்வை சிந்தியுங்கள். ஆகவே சிலர் சொல்லுவார்கள், நாங்கள் இப்போது எங்களுடைய உலகியலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அதை வாழ்ந்துவிட்டு எங்களுடைய குடும்ப சுமைகளை முடித்துவிட்டு அதன் பின் தான் நாங்கள் ஆன்மீகத்தில் குதிப்போம், இறை வழிபாட்டில் இறங்குவோம், அதன் பின் தான் எங்களுக்கு நேரம் இருக்கும், அந்த நேரம் இருக்கும் போதுதான் இதை செய்யலாம் என்று செய்துவிட்டு என்ன செய்கின்றார்கள்? ஆகாமிய வினையை விதைத்து கொண்டே போகின்றார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் வாழும்போது ஆகாமிய வினை இணைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது அவர்களுடைய வாழ்வில். அவர்கள் வயது வந்த பின் அல்லது ஒரு நிலைக்கு வந்த பின் அல்லது ஒரு செல்வத்தை ஈட்டிய பின் அல்லது குடும்ப நிலையை முடித்த பின், ஆப்பாடா இப்போதே முடித்து விட்டோம் எங்களுடைய உலகியலை, முழுமையாக அல்ல, இன்னும் கால் வைத்து கொண்டுதான் இருக்கின்றோம், ஆனால் சிறிது அளவு பரம்பொருளை நோக்கி சென்று பார்ப்போம் என்று அந்த நேரம்தான் திரும்புவார்கள். ஆனால் அதற்குள் மூட்டை மூட்டையாக ஆகாமிய வினையை சேர்த்து விடுவார்கள். ஆகவே நாங்கள் சாதகர்களாகிய கிரியா சாதகர்கள், பாபாஜியின் குழந்தைகள், இந்த தவ மார்க்கத்தில் சரியை கிரியை யோகத்தில் நிற்பவர்கள், முழுமையாக இல்லாவிட்டாலும் ஆரம்ப பகுதியில் நிற்பவர்கள், நடுப்பகுதியில் நிற்பவர்கள் யாருக்கும் பொருந்தும். நீங்கள் பரம்பொருளை, மெய்யை, பாபாஜியை அறியும் ஞான நூல்கள், இந்த சத்சங்கத்தில் கிடைக்கும் ஞான விடயங்களை ஒவ்வொரு நாளுமே அறிய முற்படுங்கள். சிறிய சிறிய நேரமாவது அறியுங்கள். ஆதலால் தான் எங்களுடைய பயிற்சியில் சத்குரு கிரியா பாபாஜியின் தெய்வீக குரலை ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பக்கத்தை எடுத்து வாசியுங்கள் என்று சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அதற்குரிய காரணம் வேறு ஒன்றுமல்ல, அந்த மெய்யை, அந்த உண்மையை, அந்த பாபாஜியை, அந்த பரம்பொருளை நீங்கள் அவற்றின் மூலம் சிறிது சிறிதாக உங்களுடைய அறிவுக்குள் கொண்டு வருகின்றீர்கள். அது ஆராய்ச்சி அறிவுதான். அது எங்களுடைய கிரியா யோகா பயிற்சிகள் மூலம், செயல்முறைகளின் மூலம் அனுபவப்பட வேண்டும். அது அடுத்த நிலை. ஆனால் அந்த ஆராய்ச்சி அறிவு ஒவ்வொரு நாளுமே நடைபெற வேண்டும். அப்படி ஒவ்வொரு நாளும் அது நடைபெறுவதால் தான் நீங்கள் உங்களுடைய சாதனையில் வெற்றி பெறலாம். அது மாத்திரமல்ல, உங்களுடைய சாதனையில் உங்களுக்கு ஒரு ஊன்றுதல், அதாவது ஒரு விருப்பம் ஏற்படும். ஏனென்றால் அந்த முறையில்தான் இந்த சாதனையில் வரும் பெறுபேறுகளை நீங்கள் மனதார உணர்வு நிலையில் அறியக்கூடியதாகவும் இருக்கும். ஆகவே இந்த அன்பர் இன்று கேட்ட கேள்விக்கு இந்தளவு தூரத்திற்கு நாங்கள் விரிவாக விடை காண்கின்றோம். அது மிகவும் முக்கியம். ஆகவே அதை பற்றி நீங்கள் சிறிது சிந்தியுங்கள். அதேபோல் மூன்றாவது கேள்வி திரும்பவும் குடும்பத்தை பற்றியதுதான். ஆண் பெண் சேர்ந்த குடும்பம், அதுதான் குடும்பம், தாய் தந்தை பிள்ளைகள். இந்த குடும்ப நிலையில் ஒரு சிறிய கேள்வி தர்மத்தை பற்றித்தான் மீண்டும். குடும்பத்தில் இருந்து கொண்டு நாங்கள் எப்படி தர்மம் செய்ய வேண்டும் என்று திருக்குறளிலும் மற்ற ஞான நூல்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை பற்றியே ஒரு விளக்கம் கேட்டார். அதாவது சொல்லப்பட்ட தத்துவம் என்னவென்றால், பெண் வீட்டிலிருந்து தர்மம் செய்ய வேண்டும், ஆண் வெளியில் தர்மம் செய்ய வேண்டும் என்று குறளில் சொல்லப்பட்டிருக்கின்றது திருக்குறளில். அது அருமையான வசனம். ஏனென்றால் அந்த ஆன்மா பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, ஆன்மாக்கு பேதமில்லை. இருப்பினும் இந்த உடலில் அந்த ரெண்டு ஆன்மாக்களும் தர்மம் செய்யத்தான் வேண்டும். அந்த பெண் என்பவள் வீட்டிலிருந்து தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்வது தன்னுடைய தர்மமான கடமைகளை செய்ய வேண்டும். கணவனுக்கு தேவையானவற்றையும் பிள்ளைகளுக்கு தேவையானவற்றையும் வீட்டில் பெண் தான் அந்த தர்மத்தை செய்ய வேண்டும். ஆண் செய்யக்கூடாது என்பதல்ல, ஆனால் அது பெண் தர்மம். அதில் அவர்கள் வலுவாது தங்களுடைய கடமைகளை தன்னுடைய கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் செய்தால் அவர்களும் 100% தர்மம் செய்தவர்கள் ஆகின்றார்கள். அதேபோல் கணவன் வழி தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்வது அந்த பெண்ணையும் தன்னுடைய குழந்தைகளையும் காப்பாற்றுவதுதான் கணவனின் தர்மம். அது வீரமாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், எந்த விடயமாக இருந்தாலும் அவனுடைய தர்மம் வழியில் சென்று அந்த ஆன்மாக்களை காப்பாற்றுவது அவனுடைய தர்மம். ஆகவே இப்படியான தர்ம நிலையில் இந்த தர்மங்களை அவர்கள் இருபாலாருமே ஆற்றவும் அவர்களுடைய தர்மத்தின் பெறுபேறை இரண்டு உடல், பெண்ணுடல் ஆணுடலாக இருந்தாலும் சமனாக அதை பெற்றுக்கொள்வதற்குரிய ஒரு வாய்ப்புத்தான் எங்களுடைய ஞான நூல்களில் சித்தாந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கும் இந்த உறவுகள். ஆகவே ஆண் பெண் பேதம் இல்லாது எல்லோருக்கும் அது சொல்லப்பட்ட தர்மங்கள், அதை நீங்கள் செய்யலாம். அதை சரிவர செய்வீர்களாக இருந்தால் உங்களுக்கு அதனால் கிடைக்கப்படும் பேறுகள் 100% உண்டு. அது என்ன தர்மம் என்பது பற்றி பிரச்சனை இல்லை. வாழ்க்கைக்கு தர்மம் முக்கியம், அந்த தர்மத்தை நீங்கள் ஈட்ட வேண்டும் என்று அந்த அன்பருடைய கேள்விக்கு விடை காண்கின்றேன். அதற்கு சைவ சித்தாந்தத்தில் நல்லொரு உதாரணம் சொல்லி இருக்கின்றார்கள். இந்த சூரியன் சந்திரன் சாரி சூரியன் ஒளியையும் தருகின்றது, வெப்பத்தையும் தருகின்றது. அதை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் சூரியன் தரும், சூரியனால் புறப்படும் இரண்டு நிலைகள், ஆனால் சூரியன் ஒன்றுதான். ஆகவே சூரியனால் ஒளி கிடைக்கின்றது, இந்த உலகத்தையே அது நிர்வகிக்கின்றது. அதே நேரம் வெப்பம் தருகின்றது, அதனால் சிலர் துவண்டு போகின்றார்கள். ஐயோ, இன்றைக்கு பெரிய வெயில், நான் துவண்டு விட்டேன், தாங்கேலாமல் இருக்கின்றதென்று. அதே சூரியன்தான் அந்த வெப்பத்தையும் தருகின்றது, அதே சூரியன்தான் அந்த ஒளியையும் தருகின்றது. ஆகவே சூரியன் என்பது எங்களுடைய இயற்கையின் கடவுள். அதனால் நடத்தப்படும் இந்த ரெண்டு விடயங்களும் ரெண்டு நிலைகளாக இருந்தாலும் சூரியன் ஒன்றே. அதேபோல்தான் குடும்பம் ஒன்று, அதில் ஆண் பெண் இரண்டு, ரெண்டு நிலைகளுமே நடைபெறும் நிலைகள், ரெண்டு நிலைகளுமே நடைபெற வேண்டும். ஆகவே அந்த தர்மங்களை நீங்கள் செய்ய வேண்டும். அதனால் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக அமைய வேண்டும் என்று அந்த அன்பருக்கு சொல்கின்றேன். இந்த மூன்று கேள்விகளுக்கும் இன்று விடை கண்டதன் மூலமாக இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து கேள்வி பதில்களுக்கு விடை காண்பதற்கு பாபாஜியுடன் சேர்ந்து உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இறைவன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய சிறிய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் சிவாய நமோம்,
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சத்சங்கத்தின் முக்கிய துணைப்பொருள் என்னவென்றால், தான தர்மங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை நாங்கள் எப்படி செய்ய வேண்டும், திருக்குறளில் வள்ளுவர் கூறிய கருத்துக்களையும், அது மாத்திரமில்ல குடும்ப வாழ்க்கையில் ஆண்கள் பெண்கள் என்னவாறு எப்படி செய்ய வேண்டும், அதற்கு சூரியனும் சிறந்த உதாரணம் கொண்டு சிறப்பான முறையில் விளக்கப்பட்டது. எனவே எங்களுடைய இந்த பிறப்பில் நான் எல்லா சாதனைகளும் சாதனையில் திருப்புமுனை பெற வேண்டுமானால், சாதனை மட்டுமல்ல சாதனை செய்து கொண்டு உங்களால் முடிந்த அளவு தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்ற அவசியத்தை தெளிவாக விளக்கினீர்கள். அத்தோடு தானம் என்று அழைப்பின தானம் எப்படி செய்ய வேண்டும், தர்மம் எப்படி செய்ய வேண்டும் என்ற கருத்துக்களும் தெளிவாக சில விடயங்களில் இருந்தது. எனவே எல்லா சாதனங்களும் முடிந்த அளவு தான தர்மங்களை செய்து அத்தோடு சாதனைகளையும் செய்து சாதனையின் திருப்புமுனையில் பெற்று அதனுடைய ஆன்ம ஈடேற்றத்திற்கு அடைய வேண்டும் என கற்றுக்கொள்கிறேன். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் கிரியா பாபாஜி நமோம். நன்றி ரவணையா உங்களுடைய சுருக்கத்திற்கு. அப்படியே இணைப்பில் மியூட்டில் இருங்கள். பாபாஜிக்கு நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, இன்று உங்களுடைய சத்சங்கத்துக்குரிய கருத்துக்களை மக்களுக்கு கொடுக்கலாம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் சிவாய நம,
ஓம் சிவாய நம.
நல்ல அன்பர் தர்மத்தை பத்தி கேள்வி கேட்டிருக்காரு. நல்ல விஷயம். அதுக்கு நல்ல உதாரணங்களை நல்ல அருமையாக எடுத்து சைவ சித்தாந்தத்துல சொல்லப்பட்ட விஷயத்தையும் பாபாஜி வாயிசா பாபாஜியில சொல்லப்பட்ட விஷயத்தையும் எடுத்து இணைச்சி ரொம்ப அருமையான முறையில எது தர்மம், தர்மத்தை எப்படி செய்யணும், எந்த நிலையில செய்யணும், அந்த நிலையில செஞ்சு அந்த தர்மத்தினுடைய அதிகாரப்பூர்வமான நன்மைகள் என்னன்றதையும் நல்லா அழகா சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அதே மாதிரி குடும்பத்துல பெண்கள் வந்து ரொம்ப முக்கியமானவங்க என்றதையும் எடுத்து சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. இன்னும் இந்த சத்சங்கம் சிறப்பா அமையறதுக்கு பாபாஜியை நான் மீண்டும் மீண்டும் பிரார்த்தனை பண்ணிக்கின்றேன். ஓம் பிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா. அப்படியே அனுப்பி இருங்கள், மற்றவர்களிடம் சென்று வருவோம்.